ගරු ජීවන්ත ඔණ්ඩවන් මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 7ක කාලයක් ලැබෙනවා.
ගෞරව උරුපනර අවර්ගලේ நான் இன்றைய தினம் ஒரு முக்கியமான விஷயத்தை பேச விரும்புகிறேன். இன்னைக்கு மலையகத்துல நிறைய பேருக்கு தெரியும், பல்வேறு பகுதிகளில் மழைனாலையும் வெள்ளத்தினாலையும் மக்கள் வந்து சரியான பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா, கௌரவ அமைச்சர் இன்னைக்கு பேசியிருந்தாரு, சமந்த வித்யாரத்ன தோழர் அவர்கள் பேசும்போது அவர் சில விடயங்கள் முன் வச்சிருந்தாரு. இந்த மழைனாலையும் இந்த புயல்னாலையும் பல்வேறு நிவாரணங்கள் வழங்குறதா ஒரு கோரிக்கை, பல்வேறு மக்களுக்கு அந்த நிவாரணம் வழங்குறதா உறுதி அளிச்சிருக்காரு. கட்டாயம் வழங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன். நித்வா புயலுக்கு பிற்பாடு நாங்க வந்து களத்துக்கு போய் அங்க இருக்க மக்களை சந்திக்கும் போது பல்வேறு குடும்பங்கள் வந்து, நுவரேலியா மாவட்டத்தில் குறிப்பா சொல்றேன், பல்வேறு குடும்பங்கள் வந்து தற்காலிக குடியிருப்புல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதாவது தற்காலிக குடியிருப்புல வாழ்ந்துட்டு இருக்கும் போது நாங்க அவங்களோட கலந்துரையாரு. அப்ப அவங்க வச்சிருந்த ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, காவல்துறை மூலியமாகவும் தோட்ட முகாமியாளர் மூலியமாகவும் பல்வேறு தடவை அவங்க அதிகமான அளவு பிரஷர் போட்டு மக்கள் அந்த பகுதியிலிருந்து திருப்பி ஆபத்து என்று அங்கீகாரம் பெற்ற பகுதிக்கு நவரணும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து ஏற்கனவே இருந்த வீட்டில் மண் சரிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு, இது சிவப்பு பகுதி என்று NBRO தெளிவா சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த தற்காலிக குடியிருப்புல மக்களை திருப்பி அந்த பகுதிக்கு போய் சொல்றதுல எந்த நியாயமும் இல்லைன்னு அன்னைக்கு நாங்கள் பாராளுமன்றத்தில் சொன்னோம். அது மட்டும் இல்லாம ஒருவேளை மக்கள் அங்க போய் மீண்டும் ஏதாச்சும் புயல் இல்லாட்டி மழை ஏற்பட்டு மக்களுக்கு ஏதாச்சும் சேதாரம் ஆச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்பு கூறுவாங்கன்னு கூட நாங்க ஒரு கேள்வி இதே பாராளுமன்றத்தில் எழுப்பியிருக்கோம். இன்னைக்கு நுவரேலியா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் GIN புள்ளி விவரங்கள் படி 1091 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, கிட்டத்தட்ட 4000 மேலான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 523 குடும்பங்கள் வந்து 20 தற்காலிக குடியிருப்புல வாழ்ந்துட்டு இருக்காங்க, 6 பேர் உயிரிழந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து மலையகத்தில் ஒரு ஆபத்தான சூழ்நிலை. இந்த சூழ்நிலையை அரசாங்கம் கட்டாயம் கருத்தில் எடுத்து நிவாரணம் வழங்குவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். கௌரவ அமைச்சர் சமந்த வித்யாரத்னா அவர்கள் இந்த இடத்துல இல்லைன்னா கூட கௌரவ அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் இருக்காரு, அவர் கட்டாயம் இதுக்கு ஒரு பதில் இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு வழங்குவார்னு நான் எதிர்பார்க்கிறேன். அது மட்டும் இல்லாம நாங்க சமீபத்தில் ஜனாதிபதி அவர்களை சந்திச்சிருந்தோம். ஜனாதிபதி அவர்களை சந்திச்சு எங்களுக்கு குறிப்பாக இருக்கிற விஷயம் என்னன்னு நாங்க சொல்லியிருந்தோம். அது வந்து மானசபை பிரச்சனையா இருக்கலாம், இல்லாட்டி புதிய அரசியல் அமைப்பா இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல நான் பேச விரும்புகிற விஷயம் காணி சம்பந்தமான விடயம். இந்த காணி சம்பந்தமான விடயத்தை நான் ஏன் இப்ப பேசுறேன்னா, இன்னைக்கு கூட மக்கள் பாதிக்கப்பட்டு காணி இல்லாம இடம் இல்லாம பல்வேறு பகுதிகளில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழல்ல அவங்களுக்கு காணி வழங்குறது ஒரு பொருத்தமான திட்டமா அமையும். ஜனாதிபதி அவர்கள் கிட்ட பேசும்போது ஜனாதிபதி அவர்களுக்கு நான் நன்றி சொல்லி ஆகணும். ஆனா அதே நேரத்தில் எனக்கு இருந்த சில குறைபாடுகளை நான் இந்த இடத்துல முன்வைக்க விரும்புகிறேன். ஜனாதிபதி அவர்கள் கிட்ட காணி உரிமை சம்பந்தமாக பேசும்போது ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்த விஷயம், காணி வழங்குறதா இருந்தா 10% 1,00,000 குடும்பங்களுக்கு கிட்டத்தட்ட 15,00,000 பர்சஸ் ஆகும். நாம வந்து இயற்கை வளங்களை பாதுகாக்கணும், அங்க இருக்க மரங்களை பாதுகாக்கணும். அதை நான் ஏத்துக்கிறேன், இயற்கையை பாதுகாத்து தான் ஆகணும், நான் இல்லைன்னு சொல்லு. இயற்கையை நிறைய பேர் சொரண்டி இன்னைக்கு வந்து மண் சரிவு ஆகுறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அதே நேரத்தில் இன்னைக்கு வந்து மக்களுக்கு காணி உரிமை வழங்காத காரணம், ஏன்னா வளங்களை பாதுகாக்கணும்னு சொல்றதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளோ வளங்கள் முக்கியமோ அவ்வளவுக்கு அவ்வளோ அதையும் தாண்டி அங்கே வாழ்ற மக்கள் முக்கியம். நாங்கள் காணி உரிமை வழங்குங்கன்னு சொல்லும் போது 15,00,000 பர்ச் சும்மா எடுத்து கொடுங்கன்னு நாங்கள் சொல்லலை. இன்னைக்கு மக்கள் வந்து லைன் அறைகளில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கௌரவ அமைச்சர் சமந்த வித்யாரத்ன காலையில் அவர்கிட்ட ஒரே ஒரு வருத்தத்தை கூறிய விஷயம், நான் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்த்தது ஒரு பொறுப்பான அமைச்சரா இந்த மக்கள் சம்பந்தமாக நிவாரண திட்டம் என்ன, இல்லாட்டி இன்னைக்கு வந்து கொழும்பு நூரையில ரோடும் மூடப்பட்டிருக்கு, இந்த மாதிரி விடயங்களுக்கு தீர்வு என்னன்னு அவர் சொல்வார்னு எதிர்பார்த்தா வளமை போல அவர் எந்திரிச்சு, ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்கள்னாலதான் பிரச்சனை, நான் எங்களால மலையை கட்டுப்படுத்த முடியுமா, யாருமே விமர்சிக்கல. நான் எந்த இடத்துலயும் சொல்லல தேசிய மக்கள் சக்தி தான் இந்த புயலை உருவாக்குனுச்சு, தேசிய மக்கள் சக்தினாலதான் மக்கள் வந்து புயலால கஷ்டப்பட்டு இருக்காங்க, நான் அப்படி எந்த இடத்துலயும் சொல்லல. யார ஆட்சியில இருந்தாலும் இந்த பிரச்சனை வந்து அது முகம் கொடுத்துதான் ஆகணும். ஆனா பொறுப்புல இருக்க அமைச்சர் அவர்கள் வந்து தீர்வு காண்றதுக்கு பதிலாக மீண்டும் திருப்பி எதிர்கட்சியை கை காமிச்சு, இல்ல எதிர்கட்சினாலதான் எதிர்கட்சி ஆளுநர்னு சொல்றதை என்னால ஏத்துக்க முடியாது. நான் என்னோட உரையில யாரையும் விமர்சிக்கணும் அது என்னோட எண்ணம் கிடையாது. ஆனா இது அமைச்சரின் செயல்பாடு காரணமா தானே இந்த விஷயத்த வெளிப்படையா சொல்லிட்டு இருக்கேன். காரணம் வந்து நீங்க வந்து சிந்திச்சு பாருங்க.
கரு மந்திரி துமா தவ வினாடி தேக காலே அத்தி பென்னு
நீங்க வந்து சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து உறவினர் வீட்லயும் அவங்க சொந்த வீட்டுல இருந்து பயத்தினால வெளியே வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு தீர்வு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தா அந்த தீர்வை கொடுக்காம திருப்பி திருப்பி எதிர்கட்சினாலதான் எதிர்கட்சினாலதான் ஒரு இடத்துல கௌரவ அமைச்சர் அவர்கள் சொல்றாரு 2012 நடந்த மண் சரிவு நாங்க இப்பதான் வீடு கட்டுறோம் நாங்க தான் தீர்வு கொடுக்கறோம். சரி அப்படின்னா உங்க ஆட்சியில போன வருஷம் நடந்த மண் சரிவுக்கு இன்னும் வீடு கட்டலையே. அன்னைக்கு பாக்குறேன் ஜனாதிபதி அவர்கள் வந்து கேகோல் ஒரு வீடு திறக்கிறாரு. தித்வா புயல்னால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்க வீடு வழங்குறோம். சரி மலையகத்துல யாருக்கு வழங்குறோம்? அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நீங்க கட்டுற வீடு மலையகத்துக்கு இந்த கட்டப்படுற வீடுகள் 1300 வீடுகளுக்கு அடியில் வர வீடு திட்டமா இல்லாட்டி அதை தாண்டி நீங்க ஆரம்பத்தில் கொடுத்த அறிக்கை மாதிரி 4500 வீடுக்கு அடியில் வர வீடு திட்டமா? ஏன்னா அதுலதான் எங்களுக்கு குழப்பம் இருக்கு. எனக்கு எந்த இடத்துலயும் இந்த வீடு திட்டம் இடைநிறுத்தப்படணும் இல்லாட்டி இழுத்தடிக்கப்படணும் அது என்னோட நோக்கம் கிடையாது. ஆனா இங்க இருக்க மலையகத்தை பிரதித்துவப்படுத்துற அனைவர்கிட்டயும் சொல்றேன், ஒரு அமைச்சர் அவர்கள்கிட்டயும் நான் சொல்றேன், இதுல பிரச்சனை வந்து ஆட்சியில் இருக்க நீங்களோ இல்லாட்டி இதுக்கு முன்னால ஆட்சியில் இருக்கவங்களோ இல்லாட்டி இனிமே ஆட்சிக்கு வரப்போறவங்களோ கிடையாது. இதுக்கு பிரச்சனை நான் இது பல்வேறு தடவை நான் இந்த இடத்துல சொல்லிட்டேன். இதுக்கு முக்கியமான பிரச்சனை பெருந்தோட்ட நிறுவனங்கள். ஏன்னா பெருந்தோட்ட நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் நீங்களே பார்த்திருப்பீங்க, தித்வா புயலுக்கு பிற்பாடு நீங்க வேற ஏதாச்சும் ஒரு பகுதியில் வீடு கட்டணும்னு நினைச்சா உடனே கட்ட முடியும். ஆனா மலையகத்துல கட்டணும்னு நினைச்சா பெருந்தோட்ட நிறுவனத்திலிருந்து நிதியமைச்சிலிருந்து அனைவர்கிட்ட இருந்தும் அனுமதி வாங்கின பிற்பாடு தான் உங்களால் அந்த வீடே கட்ட முடியும். அப்படின்னா பிரச்சனை நீங்க ஒத்துக்க முடியுமா? இல்லை, பிரச்சனை வந்து அந்த சிஸ்டம். நம்ம அந்த சிஸ்டமை மாத்தணும்னா முத வேலை தயவு செய்து இந்த பாராளுமன்றத்தின் ஊடாக அந்த ஒப்பந்தத்தை நம்ம திருப்பி பார்ப்போம். அந்த ஒப்பந்தத்தை எக்காரணத்தை கொண்டும் எக்ஸ்டெண்ட் பண்ண அனுமதிக்க முடியாது. ஏன்னா பெருந்தோட்ட நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கிற 22 நிறுவனங்கள்ல 16
நிறுவனங்கள்
கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்க வந்து மலையகத்துக்கு புதுசு இல்லை, தொழிற்சங்கத்துக்கும் புதுசு இல்லை. உங்களுக்கே நல்லா தெரியும், நீங்க எதிர்கட்சியில இருந்த காலத்துல இருந்து சரி, நீங்க பாராளுமன்றத்துல இல்லாம இருந்த காலத்திலயும் சரி, பெருந்தோட்ட நிறுவனங்கள் 16 கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க? நாங்க வந்து நஷ்டத்தை பாக்குறோம், நஷ்டத்தை பாக்குறோம். நஷ்டத்தை பாக்குறவனுக்கு நம்ம ஏன் ஒப்பந்தத்தை கொடுக்கறோம்? அப்படி இருக்கும் போது அன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டுச்சு, நான் இந்த சபையில் அதை பத்தி வெளியே பேசுறது நாகரிகம் கிடையாது. ஆனா இந்த ஒப்பந்தத்தை அதிகரிக்கிற மாதிரி ஒரு பேச்சு ஒன்று வந்திருக்கு. அதை கட்டாயம் நீங்க எதிர்ப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா நம்ம திருப்பி மக்களை பகுடுக்காய வச்சு இந்த ஒப்பந்தத்தை இன்னும் நீடிக்கிறதுல எந்த விதமான இஷ்டமும் கிடையாது. உங்களுக்கும் அதே நிலப்பாட்டு தான் நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி கௌரவ அமைச்சர்.